வணக்கம். இது தீபிகா அருணின் கதை ஓசை. தாத்தா ஓடிப்போய்விட்டார். எழுதியவர் சாந்திபிகா.
1989 ஆண்டு ஆனந்த விகடனில் பிரசுரமான கதை. வாசு, டேய் வாசு,
பாட்டி படுக்கை அறையிலிருந்து குரல் கொடுத்தாள். எழுந்து போனேன். பாட்டியின் அறையில் மருந்து வாசனை அடித்தது. கோடை புழுக்கத்திலும் பாட்டி தடித்த அழுக்கு போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். கை கட்டிய தூரத்தில் ஸ்டூலில் விதவிதமான கலர் பாட்டில்களிலும் டப்பாக்களிலும் 1008 மாத்திரைகளும் மருந்துகளும். என்ன வேணும் பாட்டி?
காலையிலேருந்து கரடியா கத்துறேன், ஏன்னு கேட்க நாதி இல்ல. திருச்சி ராமசேஷன் வீட்டுக்கு போன் போட்டு விசாரிக்க சொன்னேனே, உங்க அப்பா ஏதானும் செஞ்சானா?
அப்பா அதுக்கு தான் போஸ்ட் ஆபீஸ் போயிருக்கார் பாட்டி.
எனக்கு மனசு கிடந்து தவிக்கிறது. அந்த பாவி மனுஷன் எங்கேதான் போய் தொலைஞ்சுதோ? ஆன வயசுக்கு அழகாவா இருக்கு, வெக்க கேடு.
பாட்டி புலம்ப ஆரம்பித்து விட்டாள். விஷயம் வேறொன்றுமில்லை, எங்கள் 78 வயது தாத்தா வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டார். இதில் அதிர்ச்சி அடையவோ கவலைப்படவோ ஏதும் இல்லை. காரணம், வீட்டை விட்டு ஓடிப்போவதில் தாத்தா கிட்டத்தட்ட வெள்ளி விழாவே கொண்டாடிவிட்டார். தாத்தாவை பொறுத்தவரை விருந்தும் ஓட்டமும் 3 நாள் தான். 3வது நாள் டான் என்று திரும்பி விடுவார். காலையில் டிகிரி காப்பி குடிக்காமல் அவரால் வெளியே தாக்க பிடிக்க முடியாது. இந்த முறை 5 நாட்களாகிவிட்டதுதான் பாட்டியின் புலம்பலுக்கு காரணம். தாத்தா பாட்டிக்கு போட்ட முதல் முடிச்சை கோளாராயிருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே எத்தனை முரண்பாடுகள்! தாத்தா ஒல்லியாய் உயரமாய் வெகு சிவப்பு, பாட்டியோ கருப்பாய் குள்ளமாய் வெகு பருமன். மனசு பொருத்தமோ கேட்கவே வேண்டியதில்லை. படிப்பு ஏறாத தாத்தாவுக்கு மிராசு குணம் நிறையவே இருந்ததாம். வாய் நிறைய விட்டிலையை குதப்பிக் கொண்டு திண்ணையில் சீட்டாடுவதும் சொம்பு சொம்பாய் காப்பி குடிப்பதும் தான் பிடித்ததாம். நிலப்புலன் விவகாரங்கள் ஒன்றும் தெரியாது. தாத்தாவின் உடன் பிறந்தவர்கள்தான் அதையெல்லாம் பார்த்து கொண்டார்கள். கிராமத்தில் இருந்தவரை தட்டில் சோறு விழுந்தது. மனசு ஒட்டாவிட்டாலும் கவலையில்லை, 2 பிள்ளைகளையும் 1 பெண்ணையும் பெற்று போட்டாயிற்று. ஆனால் சோம்பல் சௌக்கியம் நிலைக்கவில்லை. தாத்தாவின் குடும்பத்தில் பாகப்பிரிவினை வர தாத்தாவுக்கு சொற்ப நிலம்தான் தங்கிற்று. வயல் வரப்புகளுக்கு போய் அறியாத தாத்தாவுக்கு குத்தகைக்காரன் நன்றாக குழைத்து போட்டுவிடவே கிராமத்தை விட்டு சட்டி தூக்க வேண்டியதாகிவிட்டது. அதில் ஆரம்பமாயிற்று பாட்டியின் கஷ்ட ஜீவனம். கும்பகோணத்தில் வந்து ஒரு ஒண்டு குடித்தனத்தை ஆரம்பித்தார்கள். தெரிந்தவர்கள் மூலம் ஒரு கடையில் கணக்கு எழுதும் வேலை தாத்தாவுக்கு கிடைத்தது. ஆனால் ஒரே இடத்தில் அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இனி தாத்தாவை நம்புவதில் பயனில்லை என்று புரிந்துவிட்டது பாட்டிக்கு. கரண்டி கை கொடுத்தது. கையிலிருந்த கலைநயம் முறுக்கு சுற்றுவதில் வெளிப்பட்டது. ராப்பகலாய் உழைத்தாள் பாட்டி. 2 பிள்ளைகளின் படிப்பும் பெண்ணின் கல்யாணமுமே பாட்டியின் லட்சியங்களாயின. வாசலில் அப்பாவின் குரல் கேட்கவே பரபரப்பானாள் பாட்டி.
திருச்சிக்கு போன் பண்ணினியா? அங்கே வந்திருக்காராமா?
அப்பாவை துளைக்க ஆரம்பித்தாள். இல்லையம்மா, திருச்சி வரலையாம். அப்பாவின் முகத்தில் கூட இப்போது கவலையின் ரேகைகள் தெரிந்தன. அப்படி எங்கதான் போயிருப்பார் தாத்தா? தாத்தாவால் 1 புண்ணியமும் இல்லை என்று பாட்டி மாடாய் உழைத்த காலங்களில் அவளுக்கு சண்டை போடக்கூட நேரமும் சக்தியும் இருந்ததில்லை. ஆனால் பிள்ளைகள் தலையெடுத்து பெண்ணுக்கு கல்யாணமானதும் தான் பாட்டிக்கு ஆங்காரம் பொங்கி வந்திருக்க வேண்டும். மாட்டுப்பெண்கள் வந்ததில் பாட்டிக்கு ஓய்வு கிடைத்து பட்ட கஷ்டங்களையெல்லாம் மனசு நினைத்து நினைத்து மருகி இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் தாத்தாவை சாட ஆரம்பித்தாள் பாட்டி. தாத்தாவின் தான் தோன்றித்தனம், பொறுப்பின்மை என்று பட்டியல் போட்டு குத்தி குத்தி காட்டி ரணமாக்குவது பாட்டியின் முழு நேர பொழுதுபோக்காயிற்று. தாத்தாவுக்கோ நாக்கு நீளம். சாப்பிடுவது 1 சில கவலங்கள் தான் என்றாலும் உப்பும் புளிப்பும் வக்கனையாய் இருக்க வேண்டும். சற்றே ஏறுமாறானால் தட்டு பறக்கும். அப்படிப்பட்டவரால் வீட்டை விட்டு ஓடிப்போய் என்ன செய்ய முடியும்? 2-3 நாட்கள் அக்கம் பக்கத்து உறவினர் வீட்டுக்கு போய் தங்கி பாட்டியை ஆசை தீர வசைப்பாடிவிட்டு 4வது நாள் டான் என்று வீட்டில் ஆஜராகி விடுவார். இந்த தடவை சண்டை கொஞ்சம் கடுமைதான். சாமியாராக போய்விடுவதாக பயமுறுத்தி கொண்டிருந்த தாத்தாவின் எண்ணம் கொஞ்ச நாட்களாகவே தீவிரமாகிவிட்டது. மாடி ரூமில் தனியாக ஒதுங்க ஆரம்பித்தார். தாடி வளர்க்க ஆரம்பித்தார். காவி வேட்டியை வாங்கி வந்தார். ஆடம்பரத்தை ஒழிக்கும் வகையில் நசுங்கிய அலுமினிய தட்டு ஒன்றில்தான் சாப்பாடு. தண்ணீர், ரசம், சாம்பார் ஊற்றி வைத்துக் கொள்ள கொட்டாங்கச்சிகளை தேய்த்து அலம்பி வைத்துக் கொண்டார். ஒரு வெள்ளிக்கிழமையன்று பாட்டி ஆடம்பரமாய் செய்து வந்த 5 வார குத்துவிளக்கு பூஜையின் நிறைவு நாள். பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு நகையெல்லாம் மாட்டிக்கொண்டு குஷியாய் இருந்தாள் பாட்டி. தன் வயதில் இருக்கும் 5-6 சுமங்கலிகளுக்கு வீட்டில் விருந்து. தாத்தாவின் சுபாவம் தெரிந்திருந்ததால் பாட்டி ஏற்கனவே மூச்சரைக்கு ஒரு தரம் மாடிக்கு போய்,
பூஜை முடிந்து எல்லோரும் போகும் வரை கீழே தலையை காட்ட வேண்டாம்
என்று தாத்தாவிடம் கராராய் சொல்லிவிட்டு வந்திருந்தாள். பூஜை எல்லாம் முடிந்து சுமங்கலி பெண்கள் சாப்பிட உட்கார்ந்தார்கள். தாத்தாவுக்கு எப்படித்தான் மூக்கில் வேர்த்ததோ, தன்னுடைய அலுமினிய தட்டு கொட்டாங்கச்சிகள் சகிதம் கீழே வந்தவர் வராண்டாவில் அவற்றை பரப்பி தரையில் உட்கார்ந்து கொண்டு அன்னபூர்ணி என்று குரல் கொடுத்தார். விஷயம் தெரியாத பாட்டியின் தோழி ஒருவர்,
வாசலில் யாரோ பரதேசி போல் இருக்கிறதே
என்று சொல்ல, அவ்வளவுதான், பாட்டி முகம் பேயறைந்தது போல் ஆகிவிட்டது. சடங்குகள் முடிந்து எல்லோரும் போனதும் பாட்டிக்கு சாமி வந்தது போல் ஆகிவிட்டது. அவள் தாத்தாவை சாடிய சாடலில் அன்றே அவர் தூக்கு போட்டுக் கொண்டிருக்க வேண்டும், ஆனால் வெறுமனே ஓடித்தான் போனார்.
மாமா உங்களுக்கு போன்
என்று 3வது வீட்டு பொடியன் வந்து கூப்பிட்டான். அப்பா விழுந்தடித்துக் கொண்டு ஓடினார். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் பாட்டி. அப்பா மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தாள்.
அம்மா கவலைப்படாத, அப்பா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அரை மணி முன்னாடி தான் மாம்பழத்தில் உன் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டாராம்
என்றார்.
கிழம் வந்துடுத்தா, இந்த வயசில் என்ன இத்தனை ரோஷம்! டேய் வாசு, ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாடா, போய் பார்த்துட்டு 2 வார்த்தை சுட சுட கேட்டுட்டு வந்துடுறேன்.
பாட்டி கிளம்பி விட்டாள். நாங்கள் யார் தடுத்தும் கேட்கவில்லை. பாட்டி சாயந்தரமே திரும்பி வந்து விட்டாள். ரொம்பவும் கோபமாயும் சோகமாயும் இருந்தாள். நேரே போய் படுத்துக்கொண்டு விட்டாள். போன இடத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அப்பா 3வது வீட்டுக்கு போய் தன் தங்கை வீட்டுக்கு ஃபோன் செய்தார். பாட்டி வழக்கம்போல் தாத்தாவை வாங்குவாங்க என்று வாங்கினாளாம்.
நீ என்ன வேணாலும் கத்திக்கோ, மீதி ஆயுசுக்கும் உங்கூட எனக்கு பேச்சு இல்லை
என்று அலட்சியப்படுத்தி விட்டாராம் தாத்தா. தன் பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லாத போது சண்டையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? அதுதான் பாட்டி வெறுத்து போய் திரும்பி இருக்க வேண்டும். ராத்திரியில் பாட்டிக்கு ஜுரம் வந்துவிட்டது. கைவசம் மருந்து இருந்ததால் பாட்டியே 2 மாத்திரைகளை முழுங்கினாள். மறுநாள் காலை பாட்டியால் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ள முடியவில்லை. டாக்டரை கூட்டி வர ஓடினோம்.
வழக்கமாய் வரும் டாக்டர் தான். இந்த தடவை கொஞ்சம் பயந்து, பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஏறி இருக்க, பரலிட்டிக் அட்டாக் வந்துருமோன்னு தோணுது, ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க, ஒரு நாள் பார்த்துட்டு வேணுமான ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுங்க
என்று பயமூர்த்தி விட்டு போனார். பாட்டி அரை மயக்கத்திலேயே இருந்தாள். வாய் வேறு ஏதோ புலம்ப ஆரம்பித்து விட்டது. அப்பாவுக்கு பயம் தட்ட ஆரம்பித்து விட்டது. நோய் வந்து வந்து நலிந்து போன உடம்பு, வயதோ ஆகிவிட்டது. ஒருவேளை தாத்தாவுக்கு செய்தி சொல்லி கூட்டிக் கொண்டு வர நான் போனேன். தாத்தா ஈசிச்சேர உட்கார்ந்து கொண்டு பக்கோடா சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் கொண்டு போன செய்தி அவரை ஒன்றும் அசைக்கவே இல்லை.
போடா போடா, உன் பாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா? நித்திய கண்டம் பூர்ணாயிசு, நான் ஒன்றும் வரல
என்று சொல்லி துரத்தி விட்டார். மறுநாள் காலை பாட்டிக்கு ஜுரம் விட்டு விட்டது. ஆனாலும் படுக்கையிலிருந்து எழ முடியவில்லை. வாசலில் யாரோ கூப்பிடவே எட்டி பார்த்தேன். அத்தை பிள்ளை பாலு வேகமாக வந்து அப்பாவிடம் ஏதோ கிசு கிசுத்தான். பரபரப்புடன் பாட்டியை உலுக்கெழுப்பினார் அப்பா.
அம்மா மனசை தேத்தி தைரியம் பண்ணிக்கோ.
அப்பா விடியக்கறதால காலமாயிட்டாராம். கல்யாணச்சாவு, தூக்கத்திலேயே மூச்சு நின்று இருக்கு. அப்பா தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னார். பாட்டி விருக்கென்று படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள்.
நிஜமாவாடா சொல்ற?
பாட்டியால் நம்பத்தான் முடியவில்லை.
நான் பாவி, மகா பாவி, படாத கஷ்டமெல்லாம் பட்டாச்சு, ஆனா இன்னும் நான் வியாதியிலும் வெக்கையிலும் விழுந்து பொழைச்சுண்டு சாஸ்வதமா இருக்கணும். இந்த மனுஷன் பண்ணின கொடுமையெல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் ஒரு நோவு இல்லை, உடம்புல ஒரு ஊசி குத்துனது கிடையாது. ராஜபோகமாய் ஒரு வலி ஒரு முனகல் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் தூக்கத்திலேயே போய் சேர்ந்துட்டார். ஈஸ்வரா, இது என்ன நியாயம், இது என்ன தர்மம்!
பாட்டி ஓவென்று புலம்பினாள். அடுத்த சில நிமிஷங்களில் பாட்டி படுக்கையிலிருந்து எழுந்து விட்டாள்.
சரி சரி கிளம்புங்கோ, அடுத்து ஆக வேண்டியதை கவனிக்கணும்.
பாட்டியில் உடம்பில் புது தெம்பு வந்துவிட்டது.
நீங்கள் கேட்டது சாந்தீபிகா எழுதிய தாத்தா ஓடி போய்விட்டார். குரல் சாந்தீபிகா மற்றும் தீபிகா அருண். அடுத்த கதையுடன் விரைவில் சந்திப்போம். கதையோசையின் ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/கதையோசை. நீங்கள் கேட்கும் கதைகளை பற்றிய கருத்துக்களை அங்கே பதிவிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீபிகா அருணுடன் கதையோசை.